மகாபிஷக் என்னும் மன்னன் தன் வாழ்வில் பல நல்ல காரியங்களை புரிந்து அதன் காரணமாக அவனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கிறது. அதோடு தேவர்களுக்கு சமமான பல உரிமைகளை தேவர்கள் அவனுக்கு அளிக்கின்றனர். ஒரு சமயம் பிரம்மதேவரின் சபையில் தேவர்கள் அனைவரும் கூடியிருந்தனர். அதில் மகாபிஷக் மன்னனும் இருந்தான். அப்போது கங்காதேவி அந்த சபைக்குள் வரும் சமயத்தில் தென்றல் காற்று வீசுகிறது. அதன் காரணமாக அவளின் மேலாடை விலகுகிறது. இதை கவனித்த தேவர்கள் யாவரும் ஒரு மரியாதைக்காக அவர்கள் தலையை வேறு பக்கம் திருப்பிக் கொள்கின்றனர். ஆனால் மன்னன் மகாபிஷக் மட்டும் கங்காதேவியை உற்று பார்க்கிறான். கங்காதேவியும் அவள் ஆடையை சரி செய்து கொள்வதை விட்டுவிட்டு மன்னனை நோக்குகிறாள். இதை கவனித்த பிரம்மதேவரின் கண்கள் சிவக்கிறது. உடனே இருவரும் மனிதர்களாய் பிறந்து பூலோகத்தில் உங்களது இச்சைகளை அனுபவித்த பிறகு சாப விமோச்சனம் பெறுவீர்கள் என்று கூறுகிறார். அவரின் சாபம் காரணமாக பிரதீபன் என்ற அரசனுக்கு மகனாய் பிறக்கிறார் மகாபிஷக். அந்த பிள்ளையின் பெயர் சந்தனு. சந்தனு வளர்ந்து அரசனான பிறகு அவன் ஒரு நாள் வேட்டைக்கு செல்கையில் தாகம் காரணமாக கங்கை கரையோரம் வருகிறார். அந்த சமயம் அழகில் மிக சிறந்தவளான ஒரு பெண் அவர் முன் தோன்றுகிறாள். அவள் மானிடப் பெண்ணா இல்லை தேவலோகப் பெண்ணா என்று சந்தனு வியக்கும் வகையில் இருக்கிறது அவளின் அழகு. அவள் அழகில் மதிமயங்கிய சந்தனு அவளை திருமணம் செய்து கொள்ள ஆசை கொண்டு தன்னுடைய ஆசையை அவளிடம் கூறுகிறார். அந்த பெண்ணும் சந்தனுவை மணக்க ஒப்புக்கொள்கிறாள். ஆனால் ஒரு நிபந்தனையோடு. அதன்படி அவள் தன் இஷ்டத்திற்கே எதையும் செய்வாள். அவளின் செயல்களை சந்தனு எப்போதும் தடுக்க கூடாது. அப்படி தடுத்தால் அவள் அவனை விட்டு பிரிந்து விடுவாள் என்பதே அந்த நிபந்தனை. அவளின் அழகில் மயங்கி கிடந்த சந்தனு அவள் கூறிய நிபந்தனைகளுக்கு முழு சம்மதம் கூறுகிறார். அவர்களின் திருமணமும் நடக்கிறது. அந்த பெண்தான் கங்காதேவி. ஆனால் அது சந்தனுவிற்கு தெரியாது. இது ஒருபுறம் இருக்க வருணனின் புதல்வரான வசிஷ்டர் முனிவர் நந்தினி என்கிற ஒரு பசுவை வளர்த்து வருகிறார். ஒரு நாள் தேவர்களாகிய 8 வசு தங்களது மனைவிகளோடு அந்த பக்கம் செல்கின்றனர். அப்போது பிரபாசன் என்னும் வசுவின் மனைவி நந்தினி பசுவின் அழகை கண்டு வியக்கிறாள். இதை கவனித்த பிரபாசன் அது வசிஷ்டரின் பசு என்பதை அறிந்து அதன் சிறப்புகளை பற்றியும் அதன் பாலில் உள்ள அபூர்வமான சக்திகளை பற்றியும் தன் மனைவியிடம் கூறுகிறான். இதை கேட்ட பிறகு அந்த பசு தனக்கு வேண்டும் என்கிறாள் அவன் மனைவி. அதை கேட்டதும் எதை பற்றியும் யோசிக்காமல் மீதமுள்ள 7 வசுக்களோடு சென்று அந்த பசுவை வசிஷ்டருக்கு தெரியாமல் அவர் குடிலில் இருந்து திருடி வருகிறார் பிரபாசன். வசிஷ்டர் வந்து பார்க்கும் போது பசு இல்லாததால் அவர் தன் ஞான திருஷ்டியால் அதை யார் திருடி சென்றது என்பதை அறிகிறார். உடனே 8 வசுக்களும் மனிதர்களாய் பிறக்க வேண்டும் என்று சாபமிடுகிறார். இதை அறிந்த வசுக்கள் உடனே வந்து பசுவை ஒப்படைத்து விட்டு வசிஷ்டரின் காலில் விழுந்து கெஞ்சி தங்களுக்கான சாப விமோச்சனத்தை கூறுமாறு வேண்டுகின்றனர். அவர்களுக்கு இரக்கம் காட்ட எண்ணிய வசிஷ்டர் இந்த திருட்டுக்கு துணையாயிருந்த 7 வசுக்களும் மானிடர்களாய் பிறந்த உடனே சாப விமோச்சனம் பெறுவர். ஆனால் இந்த திருட்டிற்கு முழுமுதற் காரணமாக இருந்த பிரபாசன் மட்டும் மண்ணுலகில் பிறந்து நீண்டகாலம் வாழ்வான். சாஸ்திரங்களில் வல்லவனாக திகழ்வான். அதோடு வீரத்தில் சிறந்தவனாக இருப்பான். அவன் பூமியில் வாழும் காலம் வரை அவனை யாராலும் அவ்வளவு எளிதில் வெல்ல முடியாது. ஆனால் அவனுக்கு பெண் சுகம் என்பதே எப்போதும் இருக்காது என்று கூறி சாப விமோச்சனம் தருகிறார் வசிஷ்டர். இப்போது நாம் கங்காதேவி மற்றும் சந்தனு கதைக்கு வருவோம். அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்கின்றனர். கங்காதேவி கர்ப்பம் தருகிறாள். இதை அறிந்த சந்தனு ஆனந்தத்தில் மகிழ்கிறார். ஊரே கோலாகலமாக மாறுகிறது. 10 மாதங்களில் கங்காதேவிக்கு குழந்தை பிறக்கிறது. ஆனால் அந்த குழந்தை பிறந்த அடுத்த நொடியே அவள் அதை ஒரு துணியில் சுற்றி கங்கையில் வீசி எறிகிறாள். அவளின் இந்த செயலை சந்தனுவால் தடுக்க இயலவில்லை. அதற்கு காரணம் திருமணத்திற்கு முன்பு அவள் போட்ட நிபந்தனையே. அதை சந்தனு மீறினால் அவள் தன்னை விட்டு பிரிவாள் என்பதற்காக சந்தனு அமைதி காக்கிறார். அதன் பிறகு அடுத்தடுத்து அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது. ஆனால் அனைத்தையும் அவள் கங்கையில் வீசி எறிகிறாள். இப்படி 7 குழந்தைகளை அவள் கங்கையில் வீசி எறிகிறாள். 8வது முறையாக அவள் கர்ப்பம் தரித்த பிறகு இனி என்ன ஆனாலும் சரி அந்த குழந்தையை நாம் கொல்ல அனுமதிக்க கூடாது. எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தியே ஆக வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் சந்தனு. கங்காதேவிக்கு 8வது குழந்தை பிறக்கிறது. ஆனால் அதை கொல்ல சந்தனு மகாராஜா அனுமதிக்கவில்லை. உடனே கங்காதேவி கேட்கிறாள், 7 குழந்தைகளை கொல்ல அனுமதித்த நீங்கள் 8வது குழந்தையை மட்டும் கொல்ல அனுமதிக்காதது ஏன்? இதுவரை இல்லாத குழந்தை வாசம் இப்போது மட்டும் வர என்ன காரணம் என பல கேள்விகளை அடுக்குகிறாள் கங்காதேவி. ஆனால் சந்தனுவால் அவளின் கேள்விகள் எதற்கும் பதில் கூற முடியவில்லை. அதன் பிறகு கங்காதேவி தங்களின் சாபம் குறித்து கூறுகிறாள். அதோடு அந்த 8 வசுக்கள் பெற்ற சாபம் குறித்தும் கூறுகிறாள். அதில் 7 வசுக்கள் தங்களுக்கு குழந்தையாய் பிறந்து சாப விமோச்சனம் பெற்றுவிட்டதாகவும், 8வதாக பிறந்த வசுதான் பிரபாசன் என்று கூறிய கங்காதேவி, தான் திருமணத்திற்கு முன்பு கூறிய நிபந்தனைபடி நீங்கள் இந்த குழந்தையை கொள்ள என்னை தடுத்ததால் இப்போது நான் உங்களை விட்டு பிரிகிறேன் என்று கூறுகிறார் கங்காதேவி. அதோடு இல்லாமல் இந்த குழந்தையை நானே வளர்த்து தக்க சமயம் வரும்போது உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து குழந்தையோடு மறைகிறார் கங்காதேவி. மனைவியையும் குழந்தையையும் இழந்த சோகத்தில் சந்தனு மகாராஜா தவிக்கிறார். ஆனாலும் மக்களுக்கு குறையேதும் இருக்கக்கூடாது என்பதற்காக நல்லாட்சி புரிகிறார். சில காலங்களுக்கு பிறகு கங்கை கரையோரம் சென்ற அவர் கங்கை நதியை பார்த்தவாறே தன் வாழ்வில் நிகழ்ந்த சோகத்தை பற்றி எண்ணி கவலையுறுகிறார். அப்போது அங்கு வந்த வாலிபன் ஒருவன் தன் கணைகள் மூலம் கங்கையையே தடுத்து நிறுத்துகிறார். அவன் அழகையும் சாகசத்தையும் கண்டு ஆச்சரியம் கொண்ட சந்தனு, யார் நீ? உன் கணைகள் கொண்டு எவ்வாறு கங்கையில் அணையெடுத்தாய் என்று கேட்கிறார். அப்போது அங்கு தோன்றிய கங்காதேவி, இவன்தான் நம் மைந்தன் தேவவரதன் என்று சந்தனுவிடம் கூறுகிறார். வசிஷ்டரிடம் கல்வியையும் பரசுராமரிடம் போர்க்கலைகள் பலவற்றையும் கற்றவன் என்று தன் மகனின் பெருமைகளை சந்தனுவிடம் கூறுகிறார் கங்காதேவி. நான் கூறியவாறே இவனை மிக சிறந்த ஒரு ஆண்மகனாக வளர்த்து இப்போது உங்களிடம் ஒப்படைத்துள்ளேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து மறைகிறார் கங்காதேவி. தன் மகனான தேவவரதனை பார்த்தவுடன் சந்தனுவின் உள்ளம் குளிர்கிறது. அவனை வாரி அணைக்கிறார். தேவவரதனும் தன் தந்தை மீது அளவற்ற அன்பை பொழிகிறார். தேவவரதனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் நடக்கிறது. இந்த நிலையில் மீனவ பெண்ணான சத்தியவதி மீது காதல் கொள்கிறார் சந்தனு. ஆனால் அவளின் வளர்ப்பு தந்தையான செம்படவனோ இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை. ஒருவேளை சத்தியவதி சந்தனுவை மணந்தாலும் அவளுக்கு பிறக்க போகும் குழந்தைகள் இந்த நாட்டை ஆள முடியாது. மாறாக தேவவிரதனே இந்த நாட்டை ஆழ்வான். ஒருவேளை தேவவிரதன் தன் அரச பதவியை விட்டு கொடுத்தாலும் அவன் சந்ததியினர் அதை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். ஆகையால் தன் மகளின் சந்ததியில் வருபவர்கள் அரசனாகும் தகுதியை இழப்பார்கள் என்று கூறி அந்த திருமணத்திற்கு மறுப்பு தெரிவிக்கிறார் செம்படவன். இதன் காரணமாக சந்தனு மகாராஜா மிகுந்த துயரம் கொள்கிறார். இந்த விடயம் தேவவரதனுக்கு தெரியவர தன் தந்தையின் துயரத்தை போக்கு எண்ணி, நான் என் வாழ்நாள் முழுவதும் எப்போதும் அஸ்தினாபுரத்திற்கு அரசனாக இருக்க மாட்டேன், மாறாக இதற்கு சேவகனாகவே இருப்பேன். அதோடு நான் சாகும் வரை பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பேன். இது என் தாய் கங்காதேவியின் மீது ஆணை என்று சபதம் மேற்கிறார். தேவவரதன் நன்று எடுத்த சபதம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. தன் தந்தையின் காதலுக்காக தன்னுடைய அரச பதவியை மட்டுமல்லாது தன்னுடைய திருமண வாழ்வையும் தியாகம் செய்கிறார். இதை கண்ட தேவர்கள் தேவவரதனை போற்றும் வகையில் பீஷ்ம பீஷ்ம என்று மலர்களை தூவுகின்றனர். பீஷ்ம என்றால் கடுமையான விரதத்தை ஏற்பவன் என்று பொருள். அன்றிலிருந்துதான் தேவவரதன் பீஷ்மர் என்று அழைக்கப்படுகிறார். தன்னுடைய சுக வாழ்க்கைக்காக தன் மகன் மிகப்பெரிய தியாகத்தை செய்துள்ளான் என்பதை உணர்ந்த சந்தனு மகாராஜா பீஷ்மருக்கு ஒரு வரம் அளிக்கிறார். அதன்படி தான் எப்போது மரணிக்க நினைக்கிறாரோ அப்போதே அவர் மரணம் நிகழும். அதுவரை மரணதேவன் அவரை நெருங்க மாட்டான் என்பதே அந்த வரம். அதன் பிறகு பீஷ்மர் தன் வாழ்வில் ஏராளமான தியாகங்களையும் வீர சாகசங்களையும் புரிந்துள்ளார். அது பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.